Alleluia, 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 Alleluia. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25-30 வரை. இயேசு கூறியது, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என்னுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது, அது பலனளிக்கிறது, அது உங்களோடு பேசுகிறது. இதை நம்ம பலமுறை நான் மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது உண்மை. அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து அதை அனுபவிக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியோடு அதை கடந்து செல்கிறாங்க. இன்னும் அனுபவிக்க முடியாத எத்தனையோ பேர் இன்னும் அந்த ஒரு வறண்ட பாலை நிலத்தில் இருக்கிற அந்த ஒரு நிலையைப் போலவே, மழை இல்லாத நில இடத்தில் இருக்கிற செடி எப்படி வாடி நிற்குமோ அதே போல் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், வேதனைகள், வருத்தங்களோடு வாடி நிற்கிறாங்க. இதோ நம்மளுடைய ஆண்டவர் அரசராய் வருகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாசகம், எல்லாமே ஒரு பெரிய கிராண்டாக இருக்குது. எல்லா கோயில்களையும் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம். இது எதனுடைய முன் அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா விண்ணரசினுடைய முன் அடையாளம். இப்போது நம்ம பூசையில் பார்க்குற இந்த ஆடையெல்லாம் பார்த்திங்கன்னா பலபலான இருக்கும். பிஷப்பு தொப்பியெல்லாம் வச்சுருப்பாங்க, கையில் குச்சி வச்சுருப்பாங்க. ஆலயத்தில் இப்போ மாதாவுடைய சுருவத்தெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிரீடம்லாம் வச்சுருக்கோம், நகைகள்லாம் போட்டுருவோம், கையில் செங்கோல் வச்சுருப்பாங்க. இதை மாதிரி ஒவ்வொரு ஒரு டெபிக்ஷன் ஆஃப் த பீப்புள், அவங்களுடைய சயின்ஸினுடைய அந்த டிபிக்ஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த பிரதிபலிக்கிற அந்த உருவங்கள் எல்லாம் ஒரு மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் கூட உட்காந்து யோசிப்பேன், இந்த மாதாவெலாம் எப்படா எப்படா இந்த மாதிரிலாம் நகையெல்லாம் போட்டுட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒருவேளை மாதா எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணி கடைசி நாள் ஒரு போஸ் கொடுத்தாங்களா அப்படின்லாம் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் நாளடைவில் அது நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிற போது தான் அது உண்மை உணர்கிறது. இதெல்லாம் விண்ணக மாட்சியினுடைய பிரதிபலிப்பாக திருச்சபை நமக்கு காட்டுகிறது. விண்ணகத்தில் இருக்கிற மாட்சி எல்லாமே, இந்த கோல்டு சில்வர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூசை பாத்திரம்லாம் எல்லாம் தக தகான்னு இருக்கும். சில பேருக்கு வெளியில் இருக்கிற வந்து எட்டி பார்ப்பான், கிறிஸ்தவரை, கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர் அல்லாதவங்களுக்கு இப்படி எட்டி பார்க்குறவங்க யாராவது திருட வரவன் பார்ப்பான், இல்லை தங்கமாக வச்சுருப்பாங்க போல இருக்க அப்படின்னு வந்து நற்கருணைப்பட்டிக்குள்ளே இருக்கிற அந்த ஜாமான்லாம் என்ன செய்வோம், உடச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, இது கோல்டு இல்லை, இது கோல்டு மாதிரி நம்ம இது வச்சு. இதெல்லாம் எதற்காக இந்த மாதிரியெல்லாம் ஒரு கிராண்டு காட்டுறோம் அப்படின்னா, விண்ணக மாட்சி இப்படி தான் இருக்க போகுது. விண்ணகத்தின் அரசர் அவர் மாட்சியில் இருப்பார். அப்போ அந்த அரசருடைய தலங்களாக இதெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்மளுடைய அதனால தான் சொல்கிறோம், நம்முடைய வழிபாட்டு முறைமைகளில் இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு சில இடங்களில் போரை திருமணம் செய்து வைக்கிறாங்க, அந்த அந்த இடத்துல அடையாளமே இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி எந்த ஒரு இந்த நம்முடைய திருப்பலிக்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. அது வழிபாடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த வழிபாடுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்டரை நான் விரும்புகிறேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த ஆர்டர் ஆண்டவர் விரும்பியிருக்கார், இதை இங்கே வை, இது இங்கே வை, அதை அங்கே வை அப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ எது எங்கே இருக்கணும், இப்போ இந்த கேண்டில் இங்கே தான் இருக்கணும், நான் சொல்லலை, திருவை சொல்லியிருக்கு நமக்கு. இந்த இடத்துல ஒரு சிலுவை வைக்கணும், திருவை சொல்லியிருக்கு. ஒரு இப்படி ஒரு புனிதர்களுடைய உருவங்கள் ஆலயத்தில் வைக்கப்படணுமா வேண்டாமா, வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும், திருவை சொல்லியிருக்கு. கோயிலில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, திருவை சொல்லியிருக்கு. பாடுபட்ட சுருவம் இருக்கணும், திருவை சொல்லியிருக்கு. பீடம் எப்படி இருக்கணும் பாருங்கள், இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். இதெல்லாம் எதனுடைய அடையாளம்னா, திருவை எதற்காக இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்முடைய விண்ணகத்தினுடைய மாட்சியில் இருக்கிற அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற விதமாக சொல்லியிருக்கு. அந்த மகிமைப்படுத்துகிற போது இன்றைக்கி சொல்ல அந்த வாசகத்தை வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் பாருங்கள், ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து. நம்ம சில நேரத்தில் ஞானிகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஞானிகளைப் போல பேசுகிறவங்க இருப்பாங்க, ஞானியாக பேசுகிறவங்க இருப்பாங்க. இந்த ஞானிகளைப் போல பேசுகிறவங்க தான் இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, நிறைய கேள்விகளுக்குள்ளேயே விழுந்து கிடப்பாங்க. இது கேள்விகளுக்குள்ளேயே விழுந்து கிடக்கிறவங்க மீட்படைய முடியாது. ஆண்டவர் கொடுக்குற வெளிப்பாட்டை உணரணுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அதனால தான் இயேசுசாமி சொல்கிறார், நீ குழந்தைய மாதிரி மாறணும். குழந்தைய மாதிரி மாறணும்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு போகிறதில்ல, இல்லை சின்ன பிள்ளை மாதிரி ஏன் உள்ளாடை மட்டும் போட்டுக்கிட்டு போகிறதில்ல, அது அதை பேசலை ஆண்டவர். அவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய எண்ணத்தில் உன்னுடைய அறிவில் நீ என்ன செய், ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு இரு. எப்படி குழந்தைங்க வந்து அப்பா அம்மா முன்னாடி ஒன்றுமே தெரியாமல் அப்படியே இருக்குமோ, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புமோ, அதே போல தான் நீ ஆண்டவருக்கு முன்னாடி அப்படியே நம்பி இரு, ஆண்டவர் உன்னை பார்த்துக்கொள்வார். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி மிஸ்ஸிங். இன்றைக்கி கூட வெளி தேசத்துலேருந்து ஒரு மகள் அவங்களுடைய குழந்தைய வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எங்களுடைய பூசை டிவியில் ஆரம்பிக்குது, அது ஏதோ ஸ்பூனை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு, வாயில் வச்சுக்கிட்டு இருக்கு, இப்படி இப்படி இருக்குது, அது வேற எங்கேயோ பார்த்து திரும்பிகிட்டு இருக்கு. பிரதர் பாட்டு பாடுறாரு, நான் பூசை உடுப்பு போடுறேன், அவங்க பின்னாடியேருந்து வெடி எடுத்திருக்காங்க, போட்டுட்டு அது வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது. அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு, நான் வந்து பிதாசுதன் போட்டோன்னே அந்த குழந்தை எந்திரிச்சு ரெண்டு கையும் தூக்கிடுச்சு. இது யார் சொல்லி கொடுக்குறா, அந்த குழந்தைக்கு அங்கே யாருமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. அந்த குழந்தைக்கு தெரிய ஏதோ சம்திங் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் இன்சைட். இது ஒரு குழந்தை இல்லை, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். எப்போ ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறதோ, எது குழந்தைங்க ரியாக்ட் பண்ணுறாங்களோ, அதில் தெய்வீகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஏதோ சம்திங் இருக்குது, ஆவியானவருடைய செயல்பாடு அது உள்ளே இருக்குது. அது குழந்தை எழுந்திரிச்சிட்டு ஹல்லேலூயா ப்ரைஸ் என்ன சொல்லுது, என் மகையை மீன் கத்துது. தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி நாம் அறிவோடு போராடிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரோடையும் அறிவோடையும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரை நான் கை தூக்கணுமா, கை தூக்கினா தான் கடவுள் விரும்புவாரா? நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளே நம்மை அழித்து கொள்கிறோம். ஆண்டவருடைய தளத்துக்குள்ளே வர முடியாமல், திருச்சி மறை மாவட்டத்தில் எங்களுடைய அருங்குடை இல்லம் இருக்குது. ஆனால் அந்த திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அந்த அருங்குடை நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கடல் கடந்து இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு திருப்பலி நடந்து கொண்டு இருக்கிறது தெரியாது அவங்களுக்கு. அதை பற்றி கவலை இல்லை, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஐ எம் எ கிறிஸ்டியன், ஐ எம் எ கேத்தலிக், நான் வந்து நேராக மோட்சத்துக்கு போயிடுவேன். கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லை, செய்ய வேண்டியதை செய்யலைன்னா. தேவ பிள்ளைகளே, அதனால தான் நாங்கள் திரும்பி திரும்பி உங்களுக்கு மறுபடியும் மறுபடியுமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறோம். இந்த நாளினுடைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிற ஒரு காரியத்தை பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட அரசராய் வரப்போகிறார். முதல் வாசகத்தில் சியோன் மகளே மகிழ்ந்து கலிகூறு, எருசலேமே ஆர்ப்பரி, இதோ ஒன்று அரசர் உன்னிடம் வருகிறார். பாருங்கள், இதுதான் அரசர் வரப்போகிறார். நம்ம இன்றைக்கி எத்தனையோ அரசர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அரசருங்கிற டேர்ம் நம்மகிட்ட இல்லை, அதிகாரிகள் நம்முடைய வார்த்தையெல்லாம் டேர்மெலாம் மாறிடுச்சு, இப்போ இருக்கிற அதிகார வர்க்கத்தினுடைய அடையாளங்கள்லாம். ஆனாலும் பழைய வார்த்தையில் சொல்லணும்னா அரசர் தான். இன்றைக்கி எந்த அரசர் நியாயமான அரசர்னு நம்ம சொல்ல முடியும், இல்லை எந்த நாட்டில் இருக்கிற அதிபதி நியாயமான அதிபதி சொல்ல முடியும், ஏதாவது இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம். அப்போது அவங்கக்கிட்டையும் சில குறைகளை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு அரசராக இருக்கிறார். அதை ஏற்கனவே நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் மீட்படைவாங்க. இன்றைக்கி அந்த அரசர் எப்படிப்பட்டவர்னு முதல் வாசகத்தில் செக்காரியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத வாசித்தோமே. நீதியின் உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதி உள்ளவர். பாருங்கள், அரசர் வந்து மக்கள்கிட்ட போகிறது ரொம்ப குறைவாக இருக்கும். மக்கள் தான் அரசனை தேடி போவாங்க, ஆனால் இங்கே அரசன் என்ன செய்கிறாரு, நம்மளை தேடி வர்றார். இந்த தெய்வம் வந்து, அரசன் வந்து எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு தன்னை அரசன் என்று அறிக்கை செய்தவர் அல்ல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆண்டவர் எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு தன்னை தெய்வம் என்று அறிக்கை செய்துட்டு கொண்டிருந்தார்னா நான் வந்து இன்றைக்கி அவருக்காக நான் பேச மாட்டேன், அவருடைய பெயரால் நிற்கவே மாட்டேன். அவர் எனக்காக, அவர் எங்கேயோ உட்கார்ந்திருந்தவர்கள் இறங்கி வந்தவர், உன்னை உனக்காக இறங்கி வந்தார். அதை தான் நம்ம சொல்லுகிறோம். இதை நான் எப்போ உணர்றேனோ அப்போ எனக்கு மீட்பு, அப்போ என் உள்ளத்தில் மகிழ்ச்சி, அப்போ அவர் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். யோபு அதை உறிஞ்சு உணர்ந்து வச்சுருந்தார், இந்த தெய்வம் ஹீஸ் வித் மீ, என்னோட இருக்கிறார், அவர் தான் கொடுத்தார் எல்லாமே அப்படின்னு உணர்ந்தார். அதனால தான் எல்லாத்தையும் எடுக்கும் போது கூட அவர் என்ன செய்யலை, அவர் கலங்கலை. நோயினால் வேதனைப்பட்டார், பிறப்பை குறித்து சபித்தார், அழுதார். ஆனால் கடவுளை அவர் பழித்துரைக்கவே இல்லை, கடவுள்கிட்ட அவர் சண்டை போடலை, கடவுளை திட்டலை. அவருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்லுது அந்த அம்மா, உன் தெய்வத்தை பழிச்சிட்டு செத்துப்போ, நீ பழிக்காமல் இருக்கிற, அதனால தான் இந்த இழுத்துக்கிட்டு நிற்கிது உனக்கு இன்னும் எல்லாமே. நீ தெய்வத்தை பழிச்சிட்டினா போதும், நீ செத்துருவ. பார்த்தீங்களா பிசாசு எப்படி சொல்லி கொடுக்குது பாருங்கள், யார் வழியாக வந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்காக பொண்டாட்டியெல்லாம் பிசாசுன்னு நான் சொல்லலை, நீங்கள் அப்படி போகப்படாது. பக்கத்தில் இருக்கிறவங்க வழியாக பிசாசு வரும். ஒருத்தர் வந்து சொன்னார், வீட்டுக்குள்ளேயே போக முடியல சாமி அப்படின்னார். எனக்கு ஏன் பிரதர், என்ன எதுவும் வாசப்படி எதுவும் கீழே வந்துருச்சா அப்படின்னு, நிலை எதுவும் கீழே கீழே இறங்கிருச்சா, என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு. பேய் மாதிரி கத்துறா பாதார், பேய் மாதிரி கத்துறா யார் அப்படின்னு, நம்ம வீட்டு ஆள் தான் அப்படின்னு. ஒரு சில வீட்டில் அவங்க பேய் மாதிரி கத்துவாங்க, இவங்க இப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி உட்காந்துருப்பாங்க. எது நடந்தாலும் ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து மகளோட கல்யாணத்துக்காக அவ்வளவு கதறி இப்போ அவங்க அழுகுறாங்க, இப்படி ஐயோ காசு இல்லை பாதர், நான் அங்கே போகணும் புரட்டணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இவங்க பேசிட்டு போகணுன்னு வீட்டுக்கார் வராரு, அவர் வந்து உலகத்தில் எத்தனையோ பேசுகிறார், எதையோ பேசுகிறார், அடிக்கடி வருவார், அவரும் பேசுவார். அவர் பேசிட்டு ஆனால் வீட்டில் இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு கூட அவர் வாய் திறந்து சொல்லலை. அவர் அப்புறம் நானே கேட்டேன், இந்த அவங்க நான் தெரியும் எனக்கு, இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டேன், இந்த அவங்க தான் உங்கள் மனைவியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஃபாதர், அவங்க தான் நம்ம வீட்டுக்காரன் தான் அப்படின்னார். நான் சொன்னேன், அவங்க ஏதோ கல்யாணம் வீட்டில் வச்சுருக்குறாங்களாமே அப்படின்னேன். அவர் அப்படியே முழித்தார், அவங்க வீட்டில் ஏதோ கல்யாணம் நடக்க போதாமே அப்படின்னு. அவரும் அப்படியே முழிச்சு, ஆமாம் ஃபாதர், எங்கள் பொண்ணுக்கு தான் அப்படின்னு. உங்கள் பொண்ணு தானா அது, அல்ல அவங்க தான் ரொம்ப அக்கறையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம்னு. நீங்களும் நாலு தடவை வரீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பொண்ணுக்கு கல்யாணம் வைக்க போகிறேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் சொல்லவே இல்லை. அதனால் நினச்சா இது அவங்க பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு அப்படின்னு அவருக்கு இல்லை ஃபாதர், அது அப்படி அவையில நம்ம அதை பற்றி கவலைப்படுறது ஃபாதர். பாருங்கள் எஸ்கேபிசம், ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம தான் பார்க்கணும் நம்ம வீட்டு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு. பாருங்கள், ஒரு வித பேய்த்தன்மைங்கிறது வந்து கத்துறதுனால மட்டும் இல்லை, கத்தாமல் எதுவும் நடந்தாலும் அப்படியே உட்காந்துருக்கிறதுலையும் இருக்குது, அடங்கி போய் அடம் அப்படியே ஒன்றும் கொடுக்கு செயல்படாமல் உட்காந்துருக்கிறதுலையும் இருக்குது, அரங்கத்தனம்னு வாங்கலையா. அப்போ எதுவும் அதாவது நார்மலாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே, நம்ம இந்த நார்மாலிட்டி கடவுள் அதை விரும்புகிறார். ஓவராக எக்ஸைட் ஆகிறதும் இல்லை, ஓவராக வந்து டல்லாக இருக்கிறதும் இல்லை, பி நார்மல் வாட், அதான் குட்வில்னு சொல்லுவாங்க. இந்த குட்வில்லோடு நம்ம செயல்படணும். அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் வந்து நம்மளை அப்படிப்பட்ட செயல்பாட்டு தளத்துக்குள்ளே அழைச்சிட்டே இருக்கிறாரு, நம்ம அதை உணர முடியாமல் அலைய நம்ம தவிக்கிறோம் பாருங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் நம்மிடம் வந்தார், எப்படி வந்தார், அவர் இறங்கி வந்தார். அப்போ நம்மகிட்ட இயேசு வந்தார், எங்கிட்ட வந்தார், உங்ககிட்ட வந்தார், அதை நம்ம உணர்கிறோம். அப்போ என்னக்கிட்ட இயேசு வந்திருக்கிறாருன்னா நான் என்னவா மாறணும், எதுக்கு வந்தார், என்னை மாத்திரத்துக்கு வந்தார். அதனால தான் அவருக்கு நான் சாட்சியம் பகர்றேன், நான் மாறணும்னு ஆசைப்பட்றேன். என்ன செய்கிறேன், இப்போ நான் பெரிய நல்லவன், எல்லா சாமியாரோட நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அவங்கள விட நிறைய விதத்தில் நான் ஒஸ்ட்டு. அதுக்காக உடனே புஸ்தகம் எழுதாதீங்க, ஆல்பர்ட் சாமி ஒஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டார். எந்தெந்த காரியத்தில் ஒஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பார். இந்த பவுலடியார் ஒரே ஒரு இடத்துல சொல்லிட்டாருங்க, ஒரு முள் ஒன்று என குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டாருங்க. அதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்ன முள், அது இந்த முள்ளாக இருக்குமோ, அந்த முள்ளாக இருக்குமோ. அவர் தன்னுடைய மனித பலவீனத்தை அந்த வார்த்தையில் வைக்கிறார். அவ்வளோதான், நம்ம அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். அப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம பலவீன இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி நானும், ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா போராடுறேன். ஒரு பக்கம் நம்மளை உடம்பு இழுத்துக்கிட்டு போகுது, வேறு பக்கம், ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்காக விட்டுறதில்லை. நன்மை செய்யாமல் உட்காந்து நான் வந்து அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. தகுதி இல்லாத என்னை வச்சு தான் ஆண்டவர் செய்தார், நான் ஆண்டவருக்காக ஓடுவேன். அதை தான் அவர் செய்தார் பவுலடியார். இன்றைக்கி ஆண்டவர் அரசராகி நம்ம இடத்துல வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். அதான் பாடுறோம்,
தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார்.
எதுக்கு வந்தார், நம்மளை தேற்றி வாழ வைக்கிறார்.
தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட. தேடி வந்த தெய்வம் இயேசு,
என்னைய வாடி நிற்கிற என்னைய வாழ வச்சார்ல, அப்போ நான் என்ன செய்யணும், அவர் எனக்கு கொடுத்ததை நாங்கள் கொடுக்கணும். வாடி நிற்கிற ஒருத்தனுக்கு வாழ்வு கொடுக்கணும் நம்ம. இதுக்கு தான் அரசர். இந்த அரசர் பாருங்கள் எப்படிப்பட்ட அரசராக வராரு பாருங்கள், நம்மிடம் உன்னிடம் வருகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும், என்கிட்ட எல்லோரும் வா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர் செய்ததை போல் நாம் போகணும். நீ அவர் செய்த உன் அரசர் உனக்கு செய்தது போல் நீ அடுத்தவங்கள தேடி போகணும். அடுத்த பாயிண்ட்டு, அவர் நீதி உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் நீதி உள்ளவர். வேதத்தை தொடர்ந்து பாருங்களேன், நீதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் கிறிஸ்தவர் அல்லாதவர், ஆண்டவருடைய கட்டளைகளை அறியாதவர், அவர் வந்து மீட்படைவாரா அப்படிங்கிற கேள்விக்கு ஏற்கனவே ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக மீட்படைவார். எப்படி மீட்படைவார், ஆண்டவருடைய நீதியை அவர் கடைபிடித்து கொண்டிருந்தார்னா போதும். ஆண்டவருடைய கட்டளைகளை அவர் மறுத்திருந்தாருன்னா அதுக்கு அடுத்த வேலை. ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர் மறுத்திருந்தாருன்னா அதுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் அவருக்கு இந்த கட்டளைகள் தெரியல, ஆனால் நீதியின்படி ஒழுகிறார் அப்படின்னா அவர் ஆண்டவருக்கு உரியவராக இருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லாரையும் ஒரே ஸ்கேலில் வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம கோயிலுக்கு போகிறவங்களாம் மோட்சத்துக்கு போயிடுவோம், கோயிலுக்கு போகாதவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதனால் அப்படின்னா நான் கோயிலுக்கு போகாமல் இருந்துருவேனே, உனக்கு ஆண்டவர் வேறு விதமான அழைப்பு வச்சுட்டாரே. நீ கோயிலுக்கு போக வந்தீங்கன்னா உனக்கு அடி விழுவுமே. அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு சிறப்பு அழைப்பை கொடுத்துருக்காருங்க. எனக்கு, நான் ஒரு குருவானவர், இப்போ நான் சொல்கிறேன், அப்போ எனக்கு எதுக்கு, நான் நீதியின்படி வாழ்ந்துட்டு போகிறேன்னு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நான் போய் உட்காந்துனா நான் எந்த தளத்தில் நின்று வேலை செய்யணும்னு ஆண்டவர் குறித்து வச்சுட்டார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், உன் நீ நடப்பட்ட இடத்தில் பூத்து குலுங்கணும். நான் இந்த இடத்துல நடப்பட்டிருக்கிறேன், அந்த மனுஷனுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரா அவங்க இருக்கட்டும், நம்ம அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய எண்ணமெல்லாம் இவன் மோட்சத்துக்கு போவானா அவன் மோச்ச, நம்ம மொதல் கேள்வி கேட்கணும், நான் மோட்சத்துக்கு போவானா அப்படின்னு. அப்போ இந்த அரசர் எப்படி உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். பைபிளில் நிறைய உதாரணம் இருக்குது, ஒன்று ரெண்டு மட்டும் காட்டுறோம். நெகேமியா 9:33 சொல்லுது, எமக்கு நேரிட்டவை அனைத்திலுமே நீர் நீதி உள்ளவர், ஏனெனில் நீர் உமது சொல்லுறுதியை காட்டியுள்ளீர், நாங்களோ தீயவை செய்துள்ளோம். திருப்பாடல் 129:4 சொல்லுது, ஆண்டவர் நீதி உள்ளவர், எனவே பொள்ளார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தெறிந்தார். பொள்ளார் கட்டிய, அதனால தான் சொல்கிறோம், அடுத்தவன் அதை வச்சுட்டான் இதை வச்சுட்டான், நீ நீதியோடு நில்லு, அவனை பார்க்காத, ஆண்டவரை நோக்கி பார், அதான் நீதி. ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள், உன்னை ஓரமாக இருந்து இழி இழி இழிவாக பேசினவனை உற்று நோக்குன்னு சொல்லலை, உனக்கு மந்திரம் வைத்தவனை உற்று நோக்குன்னு சொல்லலை, உனக்காக யாரா ஊடுருவ குத்தப்பட்டா அவரை உற்று நோக்கப்பா அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. நீ அவரை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போதும், உனக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா காரியமும் அவர் அந்த கட்டுகளை கயிறுகளை அறுத்தறிவார். வேதம் சொல்கிறது, 2 ரோமையர் 3:26 ஆண்டவர் சொல்கிறார் பார், அதுக்கு முன்னாடி நல்ல வசனம், 2 மக்கபேயர் 1:25 சொல்லுது, நீர் ஒருவரே வாரி வழங்குபவர், நீதி உள்ளவர், எல்லாம் வல்லவர், என்றும் உள்ளவர், நீரே இஸ்ரேலை எல்லா தீமைகளிலிருந்து விடுவிப்பவர், எங்கள் மூதாதையரை தேர்ந்தெடுத்து உமக்கென்று உரித்தாக்கி கொண்டவரும் நீரே. இதை விட பெஸ்ட்டு வாசகம் என்ன நமக்கு வேணும், இறைவசனம். அவர் த குவாலிட்டிஸ் ஆஃப் காட், அவர் நல்லவர், நமக்காக நம்மளை உரிமை சொத்தாக்கிக்கிட்டார். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோமே, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினோ, அவரது உரிமை சொத்தான பிள்ளை. ஒருத்தர் வந்து ஒருத்த பையன் வந்து கேட்டான், ஏன் ஃபாதர் இந்த கடவுள் வந்து ஏன் நீ பாவி பாவின்னு சொல்லி எங்களை நமக்கே இந்த 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 டீச்சிங்ஸ், நமக்கு மட்டுமே இந்த டீச்சிங்ஸ், நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கடவுள் ஏதோ ஒரு இடத்துல பேசிகிட்டே தான் இருக்கிறார். அது இந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் நடந்துகிட்டே இருக்குதுங்க, நடக்காமல் இல்லை. நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் எது நீதிங்கிறத பொதுமக்கள் பேசுவாங்க, எல்லாருக்கும் வெளிப்பாடு கிடைச்சிட்டே இருக்குது, அது அவங்கவுங்க தளத்தில் கிடைக்குது. அப்போ நமக்கு இந்த தளத்தில் கிடைக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அந்த பையன் கேட்குறா, நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும், நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நம்மளை சிறப்பாக தெரிந்தெடுத்திருக்கிறார். உரிமை சொத்து நீ, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க, இங்கே கூட இருக்கிறாங்க எங்களுடைய பாடகர், உங்கள் மனைவியும் இருக்கிறாங்க. இப்போது சப்போஸ் பாட்டுக்காரர் நல்லா பாடுறாரு, சரினு அவருக்கு வந்து ஒரு நிறைய காண்டாக்ட் வருது. இப்போ என்ன செய்கிறாரு, தான் வீட்டை விட்டுட்டு வேறு ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போகிறாரு. எங்கள் பிரதர் நல்ல பிரதர், கோச்சிக்க மாட்டார். அதனால் இது உதாரணத்தை அவரை வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா என்னை வச்சு சொல்லப்படாது. ஏன்னா ரெண்டு பேர் இருக்கணும்ல. இப்போ பாட்டுக்காரர் போகிறாரு. இப்போ அவங்க வீட்டுக்காரம்மா என்ன செய்கிறாங்க, இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் எங்கே போயிட்டு வந்தால் எனக்கு என்ன, சாப்பாட்டு காசு தராரு, ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு, என்னையை நல்லா பார்த்துக்கிறாரு, சினிமாவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு, சினிமாவுக்கு இவங்க போக மாட்டாங்க சொல்கிறேன், இப்படிலாம் இப்போ செய்கிறாரு, அதனால் நல்லவர், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? அவங்க சொல்லுவாங்களா? அது மாதிரி ஒரு மனைவி அப்படி சொல்லுவாங்களா? உடனே என்ன செய்வாங்க, அவரை குக்கியை போடுவாங்க. என்ன அந்த அங்கிட்டு கால் போகுதே, எங்கே போகிற, இங்கே வா உட்காரு கேட்பாங்கள்ல. ஒரு சாதாரண ஒரு நல்ல மனைவி ஒரு உரிமை, எதுக்கு எப்படி கேட்குறாங்க, உரிமை, அவர் மீது உரிமை இருக்கிறது. ஒரு மனைவி அப்படியாக போகிறாங்கன்னா கணவன் கேட்பாங்க, எங்கே போகிற, எப்படி போகிற, எதுக்கு போகிற, உரிமை, அந்த உரிமை பொருள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவருடைய உரிமை பொருள், நீ போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் போராடுறார். எங்களை மாதிரி ஆளெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, கத்த விட்றாரு, எங்கேயோ சத்தம் கேட்கட்டும், என் பிள்ளைகளின் சத்தத்தை இதோ இவன் கத்துற சத்தத்திலிருந்து கேட்டாவது என்னிடத்தில் அவர்கள் திரும்பி வருவார்கள். நீங்கள் நம்ம இந்த அரசரை விட்டு எங்கே போயிட்டுருக்குறோம்? அவர் எப்படிப்பட்ட அரசர்? நீதியின் அரசர். அவர்கிட்ட தான் உனக்கு நீதி கிடைக்கும். தேவ பிள்ளைகளை ஓடி வரியா, ஆண்டவர் கூப்பிடுறாரு. பாருங்கள் ரெண்டாவது வார்த்தை சொல்லுது, எளிமை உள்ளவர். பாருங்கள் மத்தேயு 21:4 சொல்கிறோம், வாசிக்கிறோம், மகள் சியோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் எளிமை உள்ளவர். எப்படி வருவாராம்? கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியாகிய மதிய மரியின் மேல் ஏறி அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிகழ்ந்தது. அவர் எளிமையின் அரசர். அவர் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய மக்களை அழிக்கிற, மக்களை அடிமைகளாக்கி தன் அதன் மேல் அமர்ந்து வருகிற, அடுத்தவருடைய இரத்தத்தில் தன்னுடைய உயிர் வளர்க்கிற அந்த அரசர் அல்ல, அவர் எளிமையின் அரசர். இந்த அரசருடைய அடையாளம் எப்படி? சிலுவையில் பாருங்கள், தன்னை தாரை வார்த்த தெய்வம் தான் எளிமையின் அடையாளம். இயேசுவினுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்குறோம், அவர் எப்படி வாழ்ந்தார், மாதாமாவுக்கு என்ன கடைசியில் சொத்து சேர்த்து வச்சுட்டு போனார், இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மைகள், இதெல்லாம் வரலாறில் பதிவேப்பட்டிருக்கிற உண்மைகள், இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல, கற்பனை கதைகள் அல்ல. இயேசு வாழ்ந்தார், மரியாள் வாழ்ந்தாங்க, கடைசியில் தலை சாய்க்க கூட இடமில்லை அவருக்கு, ஓசியில் இருக்கிற கல்லறையில் போய் அவரை ஒதுங்க வச்சாங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட நிலை, அவருக்கே இல்லைன்னும் போது அம்மாவுக்கு இருந்திருக்குமா? இல்லையே. கடைசியாக இருந்த தாயை கூட அப்படியே ஒன்றுமே இல்லாமல் தானே விட்டுட்டு போகிறாரு, யோவான்கிட்ட விட்டுட்டு போகிறாரு, எப்பா நீ பார்த்துக்கப்பா எங்கள் அம்மாவை. இன்றைக்கி பாருங்கள், இதுதான் ஆண்டவருடைய நிலை. இவர் எளிமையானவர். அடுத்தது பார்க்குறோம், அவர் வெற்றி வேந்தர். அவர் வெற்றி வேந்தராக இருக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்கள், வெற்றி வேந்தர் அவர். திருப்பாடல் 47:2, உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறாரா இல்லையா? கொரோனாவை வச்சு ஆள்றார். ஒரு சின்ன ஒரு பொறி அவருக்கு நம்மளால் பார்க்க முடியல, பட் த வேர்ல்டு இஸ் ஹேங்கிங் ஓவர் நவ். இப்போ எல்லாமே எல்லாம் ஹேங் ஓவர் ஆகி நிற்கிது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். இன்னமும் உணர முடியாமல் இருக்கிற ஜனங்கள் தான், நம்ம தான் பாவம். நீங்களாம் உணர்ந்துருக்கிறீங்க ஆண்டவர் இருக்கிறாருன்னு, இன்னும் ஆண்டவர் இருக்கிறாருன்னு அறிக்கை செய்ய ஒத்துக்க மனசு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது கண்ணை மூடுனா நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு அளவுக்கு தான் ட்ராவல் பண்ணுதுங்க. நம்மளுடைய பூமியை விட்டு கூட தாண்டி போயிடும், அங்கே எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, பட் இருக்குன்னு தெரியுது என்னன்னு தெரியல. அப்படி இருக்கிற போது நான் எப்படி பெருமையாக சொல்ல முடியும், ஆண்டவரை நான் நம்ப முடியாது, நான் இயற்கையை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் சொல்ல முடியுமா? முடியாதே, சொல்லக்கூடாதே. அப்படி அப்போ நம்மளை மீறிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறதே, நம்மளால் கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் எத்தனையோ இருக்கிறதே. இந்த கொரோனா உயிரோடு இருக்குது, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் என்னால் பார்க்க முடியல, பட் ஐ பிலீவ். இதை நம்புறியே, அப்போ உன் ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாதவரை நீ நம்பலை அப்படின்னா அப்போ உன் நம்பிக்கையினுடைய வாழ்க்கை முறை வீணாய் இப்போ போக போகிறது. அதனால தான் சொல்கிறோம், நீ உள்ளத்தில் நம்பு, நம்மை விட ஒரு தெய்வம் ஒன்று உண்டு. அப்போ அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர், அதுக்கு தான் இந்த இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்பாட்டை அறிந்தும் நம்ம ஏற்றுக்கொள்ளலைனா அப்போ அவர் எப்படி நமக்கு வெற்றி வேந்தராக வரப்போகிறார்? வெற்றி வேந்தர்னா எப்படி, யாரை கொன்று அவர் வெற்றி வேந்தராக வரப்போகிறார்? இல்லை, அவர் தன்னை கொன்று கொண்டவர். எதற்காக? உன் ஆத்மாவை மீட்பதற்காக. வேதத்தில் பல இடத்துல நம்ம பார்க்குறோம், திருப்பாடல் சொல்லுது 47:7, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். அனைத்து உலகுக்கும் அவர் தாங்க வேந்தர். எவன் வேணால் இப்போ ராஜாவாக இருந்துக்கலாம், மந்திரியாக இருந்துக்கலாம், எலெக்ஷனில் யார் யாரோ தீமையின் வழியாக கள்ளத்தனத்தின் வழியாக அவர்கள் ராஜாக்களாக இருக்கலாம், ஆனால் உண்மையின் அரசர் ஒருவர் உண்டு, அவர் பொறுமையோடு இருக்கிறார். இசையா 32:23-22 சொல்லுது, ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குகிறவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பளிப்பவர். இவரை பற்றியெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள், இதெல்லாம் இருக்குது, நான் நிறையா இருக்குது, 1 or 2 எவிடென்சஸ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போது அவர் சொல்கிறாரு பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை 1 Timothy 6:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார், கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். பவுலடியார் சொல்கிறார் திமோத்தேயு எழுதப்பட்ட திருமுகத்தில், 1:15 சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவர். எல்லாருக்கும் அவர் தான் அரசர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ இவர் இதை சொல்லக்கூடிய அந்த தளத்தை பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்துவா. இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் இதை நான் கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார், கட்டளையை கடைபிடித்துவா. அது என்ன கட்டளை அது பாருங்கள், அது அப்போ தான் இதை சொல்கிறார், அவர் அரசருக்கெல்லாம் அரசர் அப்படி சொல்லிட்டு. அவர் ஒருவரை சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர், அவரை கண்டவர் எவரும் இல்லர், காணவும் முடியாது, அவருக்கே மாண்பு ஆற்றல் உரித்தாகுக இவ்வுலகில். அதை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், இந்த கொஹிரன்சியில் வரக்கூடிய வார்த்தைகளை நான் வைக்கிறேன், நான் தனியாக வேற எங்கேருந்து எடுத்து வைக்கலை. அவர் 14, 15, 16 இதெல்லாம் சொல்லிட்டு 17வது இறைவசனத்தில் சொல்கிறார், இவ்வுலகில் செல்வர்களாக இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு, அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது, நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காக எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் 18வது அறிவசனம், அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக, தங்களுக்குள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியில் 11:28-30 மூன்று வசனங்கள் 2வது பகுதியாக வருகிறது. குழந்தை மனத்தோடு நீங்கள் இருங்க, குழந்தைகளைப் போல தந்தையை தவிர வேறையவர் மகனை அறியார், மகன் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிப்பாட்டினுடைய ஒரு பகுதியை ஆண்டவர் வைக்கிறாரு. அப்போ நீ மகனை அறியணும், தந்தையை அறியணும்னா நீ என்ன செய்யணும், எங்கேயும் போய் தேட தேவையில்லை, இங்கே இருக்குது விஷயம். சுமை சுமந்து சுரந்திருக்கிறியா, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லும்போது நல்லா இருக்குது, எல்லா இடத்துலையும் இதை தான் எழுதி போட்டிருப்பாங்க, சுமை சுமந்து சோர்ந்தவர்களே வாருங்கள் வாருங்கள்னு. அதுக்கு அடுத்த வரியை யாரும் சொல்ல மாட்டாங்க, அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி, அடுத்த வரி தான் முதல்ல வந்திருக்கணும், ஆனால் அதை நல்லதை முதல்ல சொல்லிவிட்டு டிமாண்டை கீழே வச்சுருக்காங்க. இப்போ வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லி வைங்க இல்லையா, நான் உனக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி தருவேன். பிள்ளைங்க ஒன்று, அப்படியா, எப்போது? நீ பரீட்சையில் 500க்கு 490 எடுத்தீன்னா. இஃப் கிளாஸ் இதெல்லாம், இஃப் யூ டூ திஸ் ஐ வில் டூ தட் அப்படின்னு இஃப் கிளாஸ்னு சொல்லுவோம், இதை செய்தால் இதை செய்வேன். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார், என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உன் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாக இருக்கிறது. அப்போ எப்போ பெருசுமை சுமந்தவர்களுடைய சுமையை ஆண்டவர் ஏற்றுக்கிறேன்றிருக்கிறாரு, என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள், என் நுகத்தை அறிந்து அதை நீ செயல்படு. இதைத்தான் பவுலடியார் இங்கே சொல்லிக் கொடுக்குறார். நம்மக்கிட்ட எது ஆசீர்வாதமாக இருக்குது, பணம் இருக்குதா, அறிவு இருக்குதா, அல்லது உனக்கு உடல் உழைப்பு இருக்குதா, எதை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடு, தானமாக கொடு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, என் நுகத்தை. அப்போ இயேசுவின் நுகம்னா எது, அதை தான் சிந்திக்கணும். இந்த ஆண்டவருடைய நாள், இந்த நாள் அரசர் வந்து அவர்கிட்ட என்ன இருந்துச்சு அதை கொடுத்தாரு, மகன்கிட்ட என்ன இருந்துச்சு, நல்லா யோசிச்சு பாருங்கள், மகனிட்டத்தில் இருந்த உன்னை அவர் ஒன்றும் வரும்போதே நல்லா அப்பாட்டேருந்து நிறைய வாங்கிட்டு வந்தாரா, மூட்டை மூட்டையாக இறக்குனாரா விண்ணகத்திலேருந்து. தங்கம் நகையும் அவர்கிட்ட இருந்தது, அவருடைய தெய்வீகம் அவர்கிட்ட இருந்தது, இந்த காட்லினஸ், கடவுள் என்கிற மகிமை. அதை தான் வேதம் சொல்லுது, அந்த கடவுள் என்கிற மகிமையை அவர் வலிந்து பற்றி கொண்டு இருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தூக்கி தூர போட்டுட்டு தன் பிள்ளைகளுக்காக பாவ சேற்றில் குதித்தார். இன்றைக்கி கடவுள் நாம் அதை தான் செய்யணும் இதை தான் செய்யணும்னு இல்லை, நம்மிடத்தில் எது உயர்வாக இருக்கிறதோ அதை கொடுன்னு சொல்கிறார். உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்ததுன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, பணத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னா பணத்தை கொடு. நீ குணத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் குணத்தை கொடு. நீங்கள் வந்து அறிவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தீங்கன்னா அறிவை கொடுங்க. எது உன்னால் முடியுமோ கொடு. இப்போ நான் என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அதை தான் ஆண்டவர் விரும்ப, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இப்போ இயேசுவின் நுகம்னா எது? இப்போ எனக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கிறார், விவிலியத்தை படித்தா புரிந்து கொள்கிற அறிவு. இன்னொருத்தருக்கு அந்த அறிவு இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த அறிவை நான் கொடுக்குறோம். அது அறிவு, அந்த அறிவு அற்று கிடக்கிற பிள்ளைகள் யார்? அதுதான் இயேசுவுக்கு நுகம், இயேசுவுக்கு பாரம். இந்த இடத்துல ஒரு பெரிய படிப்பாளி இருப்பீங்க, படிச்சுக்கிட்டே போவாங்க, மேல் படிப்பு மேல் படிப்பு, என்னத்துக்கு படிக்கிறாங்கன்னே தெரியாது. படிச்சுட்டு பக்கத்தில் ஒருத்தனுக்கு ஒரு ஆங்கிலம் படிக்க தெரியாது, அது சொல்லிக் கொடுக்கக்கூட மனசு வராது. அப்போ உன்னுடைய அறிவை வச்சு நீ என்ன செய்ய போகிற? மண்ணுக்குள்ளே அது வந்து நாசமாகி போக போகிற அறிவு அது. தேவ பிள்ளைகளே, இதை தான் நம்ம யோசிக்கணும். என் நுகம்னு ஆண்டவர் எதை சொன்னார்னா, உன்னைய மாதிரியே எல்லாரையும் நான் படைக்கலை, ஒருத்தனுக்கு 30, ஒருத்தனுக்கு 60, ஒருத்தனுக்கு 100 நான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொருத்தரையும் நான் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்கிறேன். அப்போ உன்னுடைய தளத்திலிருந்து நீ பாரு, அவனுக்கு அது தேவையாக இருந்தால் அவனுக்கு உதவி செய். அதுதான் இயேசுவின் நுகம் என் தேவ பிள்ளைகளே. அதனால் இயேசுவின் நுகத்தெல்லாம் இங்கே சொல்ல ஆரம்பித்தோம்னா நேரம் பத்தாது. சமீபத்தில் இந்தியாவிலெல்லாம் பணமாற்றம் நடைபெற்றதுங்க, பணமாற்றம் நடைபெற்றது. அந்த பணம் மாற்றினாங்க. அந்த பணம் மாற்றுகிற போது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தங்கள் பணத்தை மாற்றுறதுக்காக மூட்டையிலலாம் கட்டிகிட்டு போய் எல்லாம் குப்பை தொட்டியில் கொட்டினாங்க. சில பேர்லாம் காரில் எடுத்துகிட்டு போய் அது காரெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி பார்த்திங்கன்னா பணம்லாம் பறந்து டூ வீலரில் ஒருத்தர் கட்டி கொண்டு போய் கீழே விழுந்து எல்லாம் செதறி பாருங்கள். இப்படிலாம் அந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் இல்லாமல் இல்லை, இல்லாமையினுடைய நிலை இல்லை, கொடுக்க முடியாமையினுடைய நிலை தான் வேதனையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லாத நிலை. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே கொடுக்க முடியல, ஆலயத்திற்கு அனுப்ப முடியாத நிலையில் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஆலயத்திற்கு போகணும், போனால் தான் விடுதலை பிள்ளைக்கு. போக வேண்டாம், நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ மென்டலாக போனாலும் பரவாயில்ல. மனைவியை அனுப்ப முடியாத பிள்ளை, கணவன்மார் எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க தெரியுங்களா? கோயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படி ஒன்றும் நீ அங்கே போய் ஒன்றும் நீ வாங்கிட்டு வர தேவையில்லை. பாருங்கள், கணவன் கோயிலுக்கு போனால் சண்டை போடுற மனைவிகள் இருக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் இதுவே கொடுக்க முடியலன்னா நீ வேறு எதை ஆண்டவருக்கு நீ கொடுத்து கொண்டு இருக்கிறாய்? நீ உன் அயலாருக்கு கொடுக்க வேண்டிய நீதியை செய்யலை. கடவுளை நம்புவது, கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது, அல்லது ஃப்ரீடத்தோடு நம்ம இருக்கிறதுங்கிறது அது நம்மளுடைய சுதந்திரம். அதை கூட மறுக்கிற குடும்பங்களுக்கு கடவுள் என்ன ஆசீர்வாதத்தை உன் தலையில் வைப்பார்? யோசித்து பாருங்களேன். ஆகவே நம்மளுடைய அரசர் நீதியின் அரசராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மளோடு பேசப்பட்டிருக்கிறது. ரோமேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் அதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்கிறாரு. நீங்கள் கடவுளின் ஆவி உங்களுக்கு குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். இதுதான் விஷயமே. ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கிற பிள்ளைங்க ஆவிக்குரிய விதமாக யோசிப்பாங்க, ஆண்டவருடைய தளத்தில் நிறைவாக இருப்பாங்க. ஆவிக்குரிய விஷயத்தை யோசிக்க தெரியாதவர்கள் எல்லோருமே ஊனியல்பின் இச்சையினாலே செயல்படுகிறவர்கள். அவர்கள் உலகத்தின் கட்டமைப்புக்குள்ளேயே நிற்பாங்க, ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை பார்க்க முடியாது. இதை எதற்காக சொல்லுகிறோம்? நீங்கள் அதில் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு சொல்லுகிறோம். சிந்தித்து பாருங்கள். இந்த நாள் அபிஷேகத்தின் நாளாய் மாறட்டும். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு துணை செய்வார். நம்ம ஆவிக்குரிய அபிஷேகத்தின் பிள்ளைகளாக அரசராய் வரப்போகிற அந்த தெய்வம் எப்படியெல்லாம் இருந்தாரோ அதே போல் நானும் அந்த குவாலிட்டிஸை எனக்குள்ளே எடுத்து வச்சு ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற பாத்திரமாக இருக்க இந்த திருப்பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.